ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 7, பூரணத்தின் ஞானம், பதம் 5. ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயாம், ஓம் நம பகவதே வாசுதேவாயம். அபரியேயம் இதஸ்து அன்னாம் பிரகிருதிம் வித்திமே பராம், ஜீவபூதம் மகாபாஹோ ஏதம் தாரியதே ஜகன். அபரியேயம் இதஸ்து அன்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம், ஜீவபூதம் மகாபாஹோ ஏதம் தாரியதே ஜகன். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவதராச பக்திவிதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். வளம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, இதற்கப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இந்த தாழ்ந்த ஜட சக்தியினை தனது சுய நலத்திற்காக உபயோகக்கூடிய ஜீவாத்மாக்களை அது உள்ளடக்கியது ஆகும். ஓம ஜானதம் ரந்தச ஜானஞ்சன சலாகயா சக்ஷுரன் மிலிதம் வேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம், நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாத் தேச தாரிணிம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 7, பூர்ணத்தின் ஞானம், பதம் 5 வந்து இருக்கும். சாதாரணமாக சந்தன மரம் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் விலை உயர்ந்தது, மிகவும் விலை உயர்ந்தது. இன்றைக்கெல்லாம் வந்து சந்தனம் வந்து முழுமையான வந்து ஒரிஜினல் சந்தனம் வந்து கிடைக்க மாட்டது. எல்லாம் அப்படி சந்தனம் கிடைத்தாலும் வந்து கலப்படமாக தான் கிடைக்கிறது. ஆனால் ஒரிஜினலான ஒரு சந்தனத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மிகவும் விலை உயர்ந்தது. ஒரு சின்னோண்டு சந்தனம் கிடைப்பதே அதுவே வந்து மிக உயர்ந்த விலையாக வந்து இருக்கும், உண்மையான சந்தனம். அப்படி மிகவும் விலை உயர்ந்தது. அதுக்கப்புறம் சந்தனத்தோட நறுமணம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கம 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 கமன்னு வந்து ரொம்ப தூரத்துக்கு, நீங்கள் இங்கே சந்தனம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு வந்து வாசம் வந்து நல்லா அருமையாக வரும். அதுக்கப்புறம் நம்ம பகவானுடைய சரீரத்துக்கு வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தன் யாத்ரா அப்படின்னு வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்து பகவானோட சரீரத்தில் வந்து நம்ம அந்த சந்தனத்தை பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளும் வந்து இந்த உடம்புல வந்து தடவிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியே கொடுக்கும் இந்த சந்தனம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சந்தனம் விலை உயர்ந்தது, கிடைப்பதே ரொம்ப அரிது, அதுக்கப்புறம் நல்ல நறுமணம் வரும், அதுக்கப்புறம் குளிர்ச்சிக்காகவும் இந்த சந்தனத்தை வந்து பயன்படுத்தலாம். அப்படி இந்த மாதிரியான ஒரு சந்தன மரத்தை யாருன்னா எங்கன்னா வந்து அடுப்பு எரிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவர்கள் இந்த சந்தன மரத்தை பற்றியான உண்மை அவர்களுக்கு தெரிவதில்லை என்று அர்த்தம். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகவான் வந்து மனித சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவார்கள். அதுபோல் நம்ம இந்த மனித சரீரம் கிடைப்பது மிகவும் துர்லபம், மிகவும் துர்லபம். பார்த்தீங்க அப்படின்னா 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கிறது இந்த லோகத்தில். மரத்திலிருந்து, பறவைகளிலிருந்து, பட்டாம்பூச்சியிலிருந்து, எறும்புலேருந்து, சிங்கம், புலி, கரடி, யானை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மரங்கள்லேருந்து பல விதமான உயிரினங்கள், மீனிலிருந்து நிறைய ஊறுன பரப்பன, அது மாதிரி 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இந்த உலகத்தில் பகவான் படைத்திருக்கிறார். அப்படி பகவான் படைத்திருக்கும் பொழுது நமக்கு இந்த மனித சரீரம் கிடைப்பது வந்து மிகவும் துர்லபம். எப்படி இந்த சந்தன மரம் வந்து ரொம்பவும் துர்லபமோ, எப்படி அரிதோ, ரொம்ப விலை உயர்ந்ததோ, நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடியதோ, அதுபோல் அந்த நம்மளுடைய மனித சரீரமும் வந்து மிகவும் முக்கியம். இந்த மனித சரீரம் கிடைப்பது ரொம்பவும் கடினம், ரொம்பவும் கடினம் நமக்கு இந்த மனித சரீரம் கிடைத்திருக்கிறது. இந்த மனித சரீரத்தை பயன்படுத்தி நம்ம கடவுளை உணரலாம். பகவானை வந்து யார் கடவுள், நான் ஏன் துன்பப்படுகிறேன், அப்படி பலவிதமான கேள்விகளை கேட்டு அதுக்கு விடை தேட முடியும். ஆனால் இந்த விலங்கினங்களால் அதெல்லாம் வந்து முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த துன்பத்திலிருந்து விடுபடலாம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்திலிருந்து நம்ம நினச்சா நம்மளால் விடுபட முடியும். ஆனால் இந்த விலங்கினங்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த துன்பத்திலிருந்து அந்த விலங்கினங்கள் நினைத்தாலும் வந்து துன்பத்திலிருந்து விடுபட முடியவே முடியாது. அதுபோல பல வகையான உயர்ந்த நன்மைகள் இந்த சரீரத்தை வைத்து பண்ண முடியும் நம்ம. ஆனால் வந்து மனிதன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, இந்த சந்தன மரத்தை யார் ஒருவர் வந்து அடுப்பெரிக்க பயன்படுத்தினார்கள் அப்படின்னா அவர்களுக்கு உண்மையான இந்த சந்தன மரத்தை பற்றி தெரியவில்லையோ, அதுபோல் நம்மளும் என்ன பண்ணோம், வாழ்க்கையில் வந்து இந்த மனித சரீரத்தை பயன்படுத்தி வந்து வீணடிக்காமல் வந்து இருக்க வேண்டும். மனித சரீரத்தை எதற்காண்டி பகவான் படைத்தாரோ வந்து அதற்காண்டி உபயோகப்படுத்த வேண்டும். எதற்காக படைத்தார் அப்படின்னா வந்து பகவான் என்றைக்குமே வந்து ஆனந்தமய அபியாசா, பகவான் என்றைக்குமே ஆனந்தமாக வந்து இருப்பார். அதுபோல் இந்த ஜீவாத்மாவோட உண்மையான சொரூபம் என்ன அப்படின்னா சச்சித் ஆனந்தம். எப்பவுமே இந்த வந்து ஆத்மா வந்து ஆனந்தத்திலே வந்து இருக்கும். எப்படி ஆனந்தத்தில் இருக்கும் அப்படின்னா, பகவானுடைய பக்தி செய்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே, பகவானுடைக்கு வந்து பக்தி செய்யும் பொழுது இந்த ஆத்மா ஆனந்தத்தை பெறுகிறான். அதுதான் வந்து உண்மையான இந்த மனிதம் சரீரம் படைத்ததற்கான உண்மையான நோக்கம். அதை வந்து நம்ம சரியாக செய்தோம் அப்படின்னா வந்து வாழ்க்கையில் நமக்கு வந்து ஆனந்தம் கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம இந்த யார் ஒருத்தர் வந்து சந்தன மரத்தை அடுப்பெரிக்க உபயோகிக்கிறார்களோ, அதுபோல் இந்த மனித சரீரத்தை நம்ம வந்து வீணடித்து விடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. இந்த பதத்தில் பகவான் 7.5 போன சுலோகத்தில் சொல்லியிருந்தார், 7.4 அப்படின்னு பகவான் வந்து பூமி ரப்போ நலவாயு கம் மனோ புத்தி ரேவச்ச அகங்காரைத்தியமே பின்னா பிரகிருதி அஸ்ததா அப்படின்ட்டு, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இது எல்லாமே பகவானுடைய பௌதிக ஜடசக்திகள், பிரிக்கப்பட்ட என்னிடமிருந்து பிரிக்கப்பட்ட ஜடசக்திகள் அப்படின்னு பகவான் வந்து சொல்லியிருந்தார். இன்னைக்கு பகவான் இந்த 7.5 வந்து என்ன சொல்கின்றார் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாமே வந்து உயர்ந்த சக்தி அப்படின்னு வந்து சொல்லுகின்றார். வந்து பகவான் எப்படி உயர்ந்த சக்தியோ, அதுபோல் இந்த ஜீவாத்மாவும் உயர்ந்த சக்தி. நம்மளுடைய சரீரம் வந்து தாழ்ந்த சக்தி, ஏன்னா நிலம் நீர் நெருப்பு காற்றா ஆகாயத்திலிருந்து படைக்கப்பட்டது. இந்த ஆத்மா வந்து உயர்ந்த சக்தி, பகவானுடைய ஒரு அம்சம் அப்படின்னு வந்து இந்த பதத்தில் வந்து பகவான் வந்து சொல்கின்றார். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் பகவானுக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. கடவுளுக்கும் நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குணத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. அளவில் பார்த்தோம் அப்படின்னா வேறுபாடுகள் இருக்கின்றன. அவர் வந்து மிகவும் விபு அப்படின்னா ரொம்ப பெரியவர், நம்ம வந்து அணு ரொம்பவும் வந்து சிறிது, அந்த விதத்தில் வந்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் குணநலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது நமக்கும் பகவானுக்கும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பெரிய மலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தங்க மலை. அந்த தங்க மலையில் என்னென்ன வந்து அமிலங்கள்லாம் இருக்குமோ அதில் வந்து ஒரு சின்ன துகளை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து லேபில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதை வந்து ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன துகளில் என்னென்ன அமிலங்கள்லாம் இருக்குமோ கேரக்டர்லாம் இருக்குமோ அது எல்லாமே ஒரு பெரிய மலையில், தங்க மலையில் வந்து அந்த தங்க மலையை எடுத்து நம்ம வந்து லபாரிட்டரியில் வந்து பார்த்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு சின்னோண்டு ஒரு துகளை எடுத்து பார்த்தாலும் சரி, இரண்டுலுமே வந்து கெமிக்கல் என்னென்ன அதில் என்ன மலையில் பெரிய வந்து தங்க மலையில் என்னென்னலாம் இருக்குமோ அது இந்த சின்ன துகள்லேயும் வந்து இருக்கும். அதுபோல் நமக்கும் பகவானுக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் குணத்தின் அடிப்படையில் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பகவானுக்கும் நமக்கும் வந்து அளவுகளின் அடிப்படையில் பல விதமான வேறுபாடுகள் இருக்கின்றன. சில பிரபுபாதர் சொல்கின்றார், இந்த பௌதிக உலகம், நேற்று நம்ம பார்த்தோம், இந்த பௌதிக உலகம் வந்து இந்த ஆத்மா இல்லை அப்படின்னா, இந்த பரமாத்மா இல்லை அப்படின்னா வந்து வேலைகள் செய்யவே செய்யாது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ரோபோட்டை அதுவாக செய்யுது அப்படின்ற, அந்த ரோபோட்டை வந்து அதுவாக செய்யுது, ஆனால் சரி, ஆனால் வந்து ஒருத்தர் அங்கே போயிட்டு பட்டனை அமுக்கலைன்னா அதுவாக வேலை செய்யுமா, அது எப்படி வேலை செய்யும் இந்த ரோபோட்டை? இன்றைக்கி சொல்கிறார்கள் அதுவாக வேலை செய்யும் அப்படின்ட்டு. அந்த ரோபோட்டை போயிட்டு நீ இடது பக்கம் போனால் அது இடது பக்கம் போகுது, வலது பக்கம் போனால் அப்படி வலது பக்கம் போகுது. ஒருவன் கட்டுப்படுத்துகிறான், கட்டுப்படுத்தாமல் அது வந்து இந்த ரோபோட் வந்து வேலை செய்வதே கிடையாது. அதுபோல் இந்த ஜடசக்திகள் ஆன்மீக சக்திகளால் வந்து உந்துதலை ஏற்படுத்துகிறது. இந்த ஆன்மீக சக்திகள், இந்த ஆத்மாவும் இந்த பரமாத்மாவும், ஆத்மா இல்லை அப்படின்னா நம்மளோட சரீரம் வேலை செய்யாது, அதுக்கப்புறம் பரமாத்மா இல்லை அப்படின்னா இந்த உலகம் நகராது. ஒரு பெரிய காரை கூட இருக்கலாம், இந்த உலகத்திலே விலை மதிப்பு மதிப்புள்ள காராக கூட இருக்கலாம், வந்து ஒரு 100 பில்லியன் 100 கோடி ரூபா
போன ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 கோடி ரூபாய்க்கு கார் நம்ம வாங்கிட்டு வந்தாலும் அங்கே ஒருத்தன் டிரைவர்னு உட்காந்து ஓட்டுநர்னு உட்காந்து அங்கே ஓட்டல அப்படின்னா அந்த 100 கோடி ரூபா மதிப்பான காராக இருந்தாலும் அது ஓடவே ஓடாது. ஒரு பெரிய ஏரோப்ளேன் இருக்கலாம், அந்த ஏரோப்ளேனில் வந்து பைலட்டு அப்படிங்கிறவர் உட்காந்து வந்து அதை வந்து இயக்கலை அப்படின்னா அது எவ்வளோ மதிப்புள்ள வந்து ஏரோப்ளேனாக இருந்தாலும் சரி அது வேலை செய்யுமா? வேலை செய்யவே செய்யாது. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகமும் எப்படி இயங்குகிறது அப்படின்னா பகவான் பரமாத்மாவாக இருப்பதால் வந்து இயங்குகிறது, இந்த சரீரம் ஆத்மா இருப்பதால் இயங்குகிறது. ஆனால் சில குழந்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா அறிவின் பற்றாக்குறை காரணமாக அவர்களே எங்கள் பார் வந்து ஏரோப்ளேன் எப்படி அருமையாக பறக்குது பார் அப்படின்னு வந்து சொல்வார்கள். ஆனால் அவர்கள் இந்த சிறு குழந்தைகளுக்கு வந்து அங்கே ஒரு பைலட் உட்காந்துருக்காரு, அவர் வந்து அவர் இயக்குறாரு அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அந்த குழந்தைகள் என்ன பண்ணணும் நினச்சிக்கோ, அது வா வந்து ஓடுகிறது அப்படின்னு வந்து நினைத்து கொள்ளும். அதுபோல் சில மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகமும் அதுவா இயங்கி கொண்டே இருக்கிறது, எப்படி சுவாமி இயங்கும்? அதனால தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது, எப்போ இந்த ஜடசக்திகள் அதுவாக இயங்கலையோ, ஆத்மா இருக்கும்போது தான் இயங்குகுதோ, அதுக்கு அதனால தான் வந்து தாழ்ந்த சக்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆத்மா பகவானுடைய பகவான் எல்லாமே வந்து உயர்ந்த சக்தி, ஆன்மீக சக்திகள் என்று அழைக்கப்படுகிறது. சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் விஞ்ஞானிகள் இந்த எப்படி இந்த ஆத்மா உயிர் அணுக்கள்லாம் வருது அப்படின்ட்டு சொல்வார்கள். 2 அமிலத்தை சேர்த்தால் அது வருகிறது. பல விதமான அமிலத்தை வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இந்த உயிர்கள் வருகின்றன அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவார்கள், அந்த அறிவியல் விஞ்ஞானிகள். அப்போ நம்ம அவர்கிட்ட போய் சரிங்க, நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு என்னென்ன அமிலங்கள்லாம் வேணுமோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உயிரை ஒரு சின்னவுண்டு ஒரு எறும்பை எங்களுக்கு தயாரித்து காமிக்கிறீங்களா அப்படின்னா அவர்களால் வந்து முடியாது. அதனால் வந்து இந்த உலகமே வந்து இந்த ஆன்மீக சக்தி இருக்கிறதுனால தான் வந்து வேலை செய்கிறது. சில பிரபுபாதர் ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார், இப்போ ஒரு பெரிய மெஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பட்டன் அமுக்கும்போது கட் 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 கட்னு அது என்ன பண்ணுது, வேலை செய்கிறது. அதே நம்ம வந்து இந்த மெத்து நான் அந்த பட்டனை அமுக்கலை அப்படின்னா வந்து அது வேலை செய்யுமா? அது பாட்டுக்கு அப்படியே தான் வந்து உட்காந்துருக்கோம். 1000 வருஷம் இருந்தாலும் என்ன பண்ணோம், அது அப்படியே தான் உட்காந்துருக்கோம். நம்ம எப்போ போய் பட்டனை அமுக்கிறோமோ அப்போ தான் வந்து வேலை செய்யும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறாரு அந்த மெஷினை வந்து, ஒரு இன்ஜினியர் வந்து பார்த்துக்கிறார் அது சரியாக இயங்குதா, அது எதுவும் ரிப்பேர் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து எண்ணெய் போடுறது, அது போன்ற செயல்களை வந்து அவர் வந்து இன்ஜினியர் என்ன பண்ணுறார், பார்த்து கொண்டே வருகிறார். அப்போ தான் வந்து அந்த மெஷினை ஒழுங்காக வந்து வேலை செய்ய அந்த இயந்திரம். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தை வந்து யார் இந்த இன்ஜினியர் அப்படின்னா பகவான் ஈஸ்வரா பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக பகவான் என்ன பண்ணுறார், அவரே வந்து புருஷர், ஆதி புருஷராக இருந்து இந்த உலகத்தை இயக்குகிறார் அப்படிங்கிறதை நம்ம வந்து தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பதத்தில் சொல்கின்றார் கிருஷ்ணர், இந்த ஆத்மா என்னுடைய அம்சம் அப்படின்றார். இந்த ஆத்மா வந்து நம்மளோட சரீரம் வந்து இந்த ஜடசக்தியினுடைய அம்சம், இந்த ஆத்மா வந்து பகவானுடைய உயர்ந்த சக்தி ஆன்மீக சக்தியினுடைய ஒரு அம்சம்னு சொல்கின்றார். எப்படி ஒரு நட்டு போல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நட்டு போல்ட்டு எவ்வளோ அந்த காரில் என்றைக்குமே இருந்துச்சு, ஏதோ ஒரு இயந்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இயந்திரத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த நட்டு போல்ட்டுக்கு விலை உயர்ந்தது, அதுக்கு அப்போ தான் வந்து மதிப்பு. அதே வந்து காரில் இப்போ அருமையாக ஓடிட்டுருக்கு, ஓடிட்டுருக்கும் பொழுது அந்த நட்டு போல்ட்டுக்கும் வந்து ஒரு மதிப்பு இருக்குது. அதே வந்து கல்ண்டு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு எந்த விதமான மதிப்புமே வந்து கிடையவே கிடையாது. அதுபோல் இந்த ஆத்மா வந்து எப்போ வந்து பகவானுடைய அம்சம் நினைத்து பகவானுக்கு சேவை செல்கின்றனோ அப்போ வந்து இந்த காரில் வந்து எப்படி வந்து இந்த நட்டு போல்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறதோ அதுபோல் இந்த ஆத்மாவுக்கும் மதிப்பு இருக்கிறது. அதுதான் வந்து உண்மையான ஸ்வரூபம் அப்படிங்கிறத பகவான் சொல்கின்றார். சாதாரணமாக இப்போ ஒரு நம்ம கையில் ஒரு விரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விரல் இருக்குது, அதுக்கப்புறம் காலில் கால் இருக்குது, இந்த கை இருக்குது, இதெல்லாம் இதெல்லாமே வந்து இதோட முக்கிய நோக்கம் என்ன, இந்த கை இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து இந்த உடம்புக்கு சேவை செய்யணும், செய்யணுமா செய்யக்கூடாது. இப்போ இந்த கை சொல்லுது, நான் வந்து சாப்பாடு எடுத்து வந்து வாயில் வந்து போடணும், அப்படி வாயில் போட்டால் என்ன பண்ணணும், அந்த உடம்புக்கு போயிட்டு செரித்து அதுலேருந்து வர சக்தியெல்லாம் எடுத்து கை கொடுக்கறது. அப்போ அந்த கை சொல்லுது நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்போ யார் வந்து வீணாக போயிடுவா, அந்த கை வீணாக போயிடும். அதுபோல் வந்து இந்த நம்மளோட விரல்கள் இருக்கிறதோ கால்கள் இருக்கிறதோ இது எல்லாமே என்ன பயன் அப்படின்னா இந்த உடம்புக்கு சேவை செய்ய வேண்டும். அப்போ உடம்புக்கு சேவை செய்யும் போது தான் வந்து பயன் இருக்கும். அதே வந்து இப்போ வந்து எங்கன்னா வந்து விரல் அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த விரல் வந்து இந்த உடம்புக்கு சேவை செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. அப்படி வேலை செய்யாத பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கை என்ன பண்ணும், வலி பயங்கரமாக வலிக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து சரியான நிலைமையில இல்லை, அது மாதிரி வந்து இது வேலையும் செய்ய முடியல, இந்த உடம்புக்கு வந்து வேலையும் செய்ய முடியல, ஏன்னா அடிபட்டுருக்கு, அது வந்து வலிக்கிறது. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனித சரீரமும் பகவானுடைய அந்த மனித அந்த நம்மெல்லாம் வந்து ஆத்மாவெல்லாம் வந்து பகவானுடைய ஒரு அம்சம், பகவானுடைய ஒரு அம்சமாக இருக்கிறதுனால இந்த கையினுடைய விரலுடைய முக்கியமான நோக்கம் உடம்புக்கு சேவை செய்து ஆனந்தத்தை அடைகிறதோ, அதுபோல் எப்போ இந்த ஆத்மா வந்து பரமாத்மாவுக்கு, ஏன்னா பரமாத்மாவுடைய அம்சமாக நம்ம இருப்பதனால நம்ம வந்து சேவை செய்தோம் அப்படின்னா இந்த விரல் எப்படி சுகமடைகிறதோ அதுபோல் நம்மளும் சுகமடையலாம். அதே வந்து இப்போலாம் அங்கே பகவான் இதில் சொல்கிறார் வந்து இந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணுறான், அந்த பௌதிக ஜட சக்தியை வைத்து வந்து அவனுடைய சுயலாபத்துக்காண்டி என்ன பண்ணுறான், இந்திரிய திருப்திக்காண்டி இந்த பௌதிகத்தை யூஸ் வந்து பயன்படுத்திக்கிறான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா, சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இன்பத்துக்காண்டி பல ஜீவராசிகளை துன்புறுத்துவார்கள். இப்போ நம்மளே வந்து சில அரசியல்வாதிகள் பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய சுயலாபத்துக்காண்டி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் துன்புறுத்துவார்கள். அவர்கள் வந்து ஆரோக்கியமாக வந்து உட்காந்துருக்கணும், அதுக்கு நம்மளை மக்கள் என்ன பண்ணுவார்கள், எல்லாத்தையும் வந்து துன்புறுத்துவார்கள். சில பேரை வந்து விலங்கினங்களையும் துன்புறுத்துவார்கள். அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜீவன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா இந்த இயற்கையை துன்புறுத்துகிறான், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தை வந்து துன்புறுத்துகின்றான் அப்படிங்கிறதையும் வந்து பகவான் சொல்கின்றார். எப்பப்பெல்லாம் வந்து பகவானுக்கு சேவை செய்யாமல் இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஜடசக்திக்கு நம்ம துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோமோ அப்போ வந்து நமக்கு துன்பம்தான் வரும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிந்து கொள்கின்றோம். சில பிரபுபாதர் வந்து ஒரு சொல்கின்றார், ஆன்மீக வாழ்க்கைனா என்ன, வந்து பௌதிக வாழ்க்கைனா என்ன அப்படின்ற. ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னாலே வந்து பகவானுக்கு சேவை செய்தோம் அப்படின்னா ஆன்மீக வாழ்க்கை. அதே வந்து இந்த ஜட பொருள்களை பயன்படுத்தி நம்மளோட இந்திரிய சுகத்துக்காண்டி பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து பௌதிகம் ஆகிவிடும். அப்போ எவ்வளோதான் வந்து நம்ம பௌதிகமாக வந்து பயன்படுத்தி கொண்டே இருந்தாலும் இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தை நம்ம என்றைக்குமே வந்து வாழ்க்கையில் துன்புறுவோம் அப்படிங்கிறதையும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போ வந்து ஒரு இந்த கை வந்து உடலுக்கு வந்து சேவை செய்கிறதோ அப்போ அந்த கைக்கு வந்து சக்தி அதுவாக வந்துக்கிட்டே வந்து இருக்கும். அது எப்போ வந்து இந்த கையை இப்போ வெட்டி தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கை இருக்குது, அதை வெட்டி தூக்கி போட்டோம் அப்படின்னா அதுக்கு எதனா மதிப்பு இருக்கா, அது உயிரோடு இருக்குமா, அது வந்து இருக்கவே இருக்காது. கையை என்ன பண்ணோம், தூக்கி வெட்டி போட்டோம்னா அது வேலை முடிஞ்சு போச்சு, அது வந்து மக்கி மண்ணோட மனம் முடிஞ்சு போயிடும். அதுபோல் இந்த ஜீவனும் இந்த பகவானுடைய அம்சத்துக்கு பகவானுக்கு வந்து பகவான் வந்து ஒரு பெரிய விராட் ரூபம் போலையும், நம்மெல்லாம் வந்து கை கால் போல் இந்த ஒரு ஆத்மாவும் பகவானுக்கு கை காலை போலவும் இருக்கிறோம். அப்போ வந்து இந்த கையை எப்படி வேலை செய்கிறது உடம்புக்கு, அதுபோல் அந்த ஆத்மாவும் பரமாத்மாவுடன் வந்து வேலை செய்யும் பொழுது சேவை செய்யும் பொழுது இந்த கை எப்படி எல்லா விதமான சக்திகளும் கிடைத்து வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதோ அதுபோல் இந்த ஆத்மாவும் இருப்பான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. நன்றி வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.